إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون
عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أول ما يسأل عنه يوم القيامة من النعيم أن يقال له ألم نصح لك جسمك ونرويك من الماء رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ரத் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறுதி தூதராக பாசபூர் நபியினாக இவ்வுலகத்தில் ஜொலித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அழித்து ஒற்றை பின்தொடர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள் தாபிஊங்கள் சபா தாபிஊங்கள் கயாமத் பரிவந்தம் வரக்கூடிய அனைத்து முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாவதாக அல்லாஹ்வின் கட்டளை நெறித்திரையில் சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறார்களோ ஏவிருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும் எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ விளக்கிருக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் முழுதாக கவிந்து கொள்ளுமாறும் முதலில் அடியே நான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தில் செய்து கொள்கின்றேன். அன்பான சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது சில அலாமாத்துகள் சில அடையாளங்கள் உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாமா இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்ட கியாமத்துடைய அடையாளங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்தார்கள். கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது மின் அஸ்ராஃபிஸ் ஸாஆ கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று தான் இல்ம் உயர்த்தப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபுவத்துடைய இருந்து ஒரே தடவையாக ஒரே விருத்தமாக இல்மை உயர்த்துவது கிடையாது. நபுவத்துடைய வகையுடைய இல்மை ஒரே தடவையாக அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் உயர்த்த மாற்றமாக உலமாக்களை மௌத்தாக்குவதை கொண்டு உலமாக்களை மரணிக்க செய்வதை கொண்டு அல்லாஹ் இல்மை உயர்த்துவான். உலமாக்கள் மரணிப்பது உலமாக்கள் வஃபாத்தாகுவது மார்க்க அறிவு உயர்த்தப்படுவதற்கு அடையாளம் என்பதை அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே இன்று நமது நாட்டில் தலை சிறந்த உலமாக்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நமது நாட்டில் இன்று தலை சிறந்த அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய அவுளியாக்களை நாம் இன்று இழந்து கொண்டிருக்கின்றோம். அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே புதன்கிழமை மாறக்கூடிய தொழுகைக்கு பின்னால் இறையடி சேர்ந்த என்னுடைய கண்ணியமான உஸ்தாத் ஷேகுல் பலா அப்த அப்துல்லா ரஹ்மானி ஹஸ்ரத் அவர்கள் நேற்றைய தினம் நல்லிணக்கம் செய்யப்பட்டார்கள். அன்பான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆலிம், இந்த ஷேர், இந்த உஸ்தாத் இந்த நாட்டுக்காக செய்த தியாகங்கள், இந்த நாட்டுக்காக செய்த சேவைகள் ஒன்று என்றல்ல, பல பல சேவைகளை இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அல்லாஹுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தார்கள். அன்பான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேகுல் பலாம் அப்துல்லா ரஹ்மான் ஹஸத் அவர்கள் அதனாம் பட்சத்தில் இந்தியாவில் அதனாம் பட்சத்தில் பிறந்தவர்கள். ஆனால் தன்னுடைய தாய் நாட்டை விட்டு இலங்கைக்கு வந்து இலங்கை வாழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மட்டும் அல்ல, அவர்களுடைய தந்தை அபூபக்கர் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் 1950 இருந்து 1965 வரைக்கும் சுமார் வந்த காலப்பகுதியில இலங்கை பகூரியா மதரசாவிலையும் அக்காலத்தின மதரசாவிலையும் குர்ஆன் ஹதீஸுக்காக அப்துல்லா ஹஸத்துடைய தந்தை தியாகம் செய்தார்கள். தன்னுடைய மறைவுக்கு பின்னால் இந்த நாட்டில் தன்னுடைய மகனும் சேவை செய்ய வேண்டும் என்று அபூபக்கர் ஆலிம் அவர்கள் விரும்பினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று கொழும்பு பஜாரில் இருக்கக்கூடிய கம்மம் கோட்டை ஜும்மா மஸ்ஜித் பள்ளி வாயில் பல கோடிக்கணக்கான பொறுமதியான பொறுமதி வாய்ந்த அந்த பூமி காந்திய பூமி. அன்பான சகோதரர்களே, அபூபக்கர் ஆலிமுடைய ஷேகுல் பலா அப்துல்லா ஹஸத் அவர்களுடைய அப்பா இலங்கை வாழ் மக்கள் சொல்வதற்காக அந்த இடத்தை இலங்கை மக்களுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பேருந்தை சொல்வதாக இருந்தால் வீட்டுல ஆடு வளர்க்கிறாங்க, அந்த ஆடு பக்கத்து எண்ணெயில போய் புள்ளைகள் சாப்பிடக் கூடாது என்பதற்காக கேலி அடித்து வீட்டுக்குள்ளேயே ஆடுகளை வளர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு பேருந்தரான ஒரு குடும்பம் தான் இந்த ஷேகுல் பல அப்துல்லா ரஹ்மான் ஹஸத் அவர்களுடைய குடும்பம். அன்பான சகோதரர்களை அல்லாஹ் நல்லடியார்களே, ஷேகுல் பலா அவர்கள் 1954 இந்தியாவில மதுரம் பட்டணத்துல ரஹ்மானியா மதரசாவில் இருந்து ஆலிமாக பட்டம் பெற்றதற்கு பின்னால் அங்கே கொஞ்ச காலம் இருந்துவிட்டு நேரடியாக, அதாவது 1958 இலங்கைக்கு வந்தார்கள். தன்னுடைய 29வது வயதுல, தன்னுடைய வாலிப வயதுல இலங்கை நாட்டுக்கு வந்த அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் வரைக்கும் சுமார் 55 வருடங்கள் தன்னுடைய 84 வயது வரைக்கும் இலங்கை மால் மக்களுக்காக, குறிப்பாக சாத்தமா நகர் மக்களுக்காக, குர்ஆன் ஹதீஸுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கும் என்பதற்காக அந்த கண்ணியமான ஆலிம் அல்லாஹ்வுடைய நேசர் இலங்கை, அதாவது இலங்கை வாழ் மக்களுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உலமாக்கள், 400க்கும் மேற்பட்ட ஹாஃபிம்மார்களை உருவாக்கினார்கள். இலங்கையின் முதன் முதலாக ஹிஃபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டது ஜாமியத்துல் பலா என்ற கூடிய அரபு கல்லூரியில் தான் முதலாவது குர்ஆன் மரணம் செய்யக்கூடிய அந்த பகுதி ஆரம்பிக்கப்பட்டது. அன்பான சகோதரர்களே, அப்துல்லா ஹஸத் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், நேற்றைய தினம் அதாவது சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல பார்த்தால் முழு உலகத்திலையும் முழு இடங்களிலையும் அவர்களை பற்றித்தான் நேற்று புகழ்ச்சியாக எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஜனாதாவுக்கு 1000 மக்கள், இது சொல்வதற்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு 1000 மக்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய ஜனாதாவில் கலந்து கொண்டார்கள். என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே, தன்னிடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், தான் படித்த இல்மை மார்க்க அறிவை மக்களுக்கு சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து இலங்கைக்கு வந்த அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தீனுக்காக சேவை செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால், தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சகத்திற்குரிய கொள்கை, முன்பின் சுண்ணத்தான கொள்கை, இமான் ஜமா நபியுடைய ஒவ்வொரு சுண்ணாக்களையும் தேடி தேடி பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். அன்பான சகோதரர்களே, அதைவிட ஆச்சரியமான செய்தி என்ன சொன்னா, மதரசாவில் ஓடக்கூடிய மாணவர்கள் மாதாந்த கட்டணம் கட்ட முடியாமல் படிக்கின்ற பொழுதே தான் எடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை மாணவர்களுக்காக ஒதுக்கி மாணவர்களுக்கு அந்த மாதாந்த கட்டணத்தை அவர்கள் செலுத்தி மாணவர்களை உளமாக்கலாக ஆக்கினார்கள், மாணவர்களுக்கு உதவி செய்தார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் நமக்கு இருந்த பெரிய ஒரு ஞானத்தை இழந்திருக்கிறோம். அல்லாஹ் தந்த பெரும் ஒரு பகுதியை, பெரும் ஒரு ஞானத்தை நாம் இழந்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேசர் அல்லாஹ்வுடைய அவுலியாவுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு எனக்கு அமையவில்லை என்பதை நினைத்து நான் மிகவும் கவலைப்படுகிறேன். வல்ல நாயன் அல்லாஹ், இந்த ஆளுமைய என்னுடைய உஸ்தாதுடைய கபரை அல்லாஹ் வெளித்து மாற்றி வைப்பானாக. இவர்களுடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் நீட்டாக்கி வைப்பானாக. இவர்களுக்கு தோணக்கூடிய மேலான பகுதிகளை, மேலான தர்ஜாக்களை அல்லாஹ் கொடுத்தல் சொல்வானாக. அவனுடைய நிபாவையும் அவனுடைய சந்திப்பையும் அல்லாஹ் ஷேகுல் ஃபலா அப்துல்லா ரஹ்மான் ஹசத் அவர்களுக்கு கொடுத்தல் புரிவானாக. அவர்கள் செய்த சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்களுக்கு பூர்த்தியான கூலியை கொடுப்பானாக. அண்ணான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களாகிய எமக்கு விலை மதிக்க முடியாத பல நியமத்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் விலை மதிக்க முடியாத பல நியமத்துகளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நியமத்தையும், ஒவ்வொரு அருளையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கற்றுத் தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், உடல் ஆரோக்கியம் என்ற கூடிய அருளை நியமத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், வாலிபத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தன்ன ஒவ்வொரு நியமத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, ஆனால் சில குறிப்பான நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சில குறிப்பான நியமத்துகளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் குறிப்பாக சில நியமத்துகளை சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் அப்படி சொன்ன ஒரு நியமத் தான், அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட இன்பயம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு நியமத் தான், நாம் அன்றாடம் பாதிக்கக்கூடிய தண்ணீர், நாம் அன்றாடம் பாதிக்கக்கூடிய குடிநீர் தண்ணீரை யாரும் தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடியும். குர்ஆனில் அல்லாஹ் 23 வகையான தண்ணீர்களை சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் 23 வகையான தண்ணீர்களை சொல்லியிருக்கிறான். நாளை மறுமையில் சுவனவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நாளை மறுமையில் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீரை பற்றி சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் உலகத்தில் மனிதன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை பற்றியும் சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் 5 விஷயங்களை பரக்கத் உள்ளதாக, அபிவிருத்தி உள்ளதாக, வளமிக்கதாக, பாக்கியமானது என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல 5 விஷயங்களை அல்லாஹ் பரக்கத்துள்ளது, பாக்கியமானது, வளமானது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதுல முதலாவது தபாரக இஸ்மு ரப்பீ, அல்லாஹ்வுடைய திருநாமம், அல்லாஹ்வுடைய பெயர் பரக்கத்து பொருந்தியது, அல்லாஹ்வுடைய பெயர் வலிமையானது, அல்லாஹ்வுடைய பெயர் பாக்கியமானது. அதே போன்று இரண்டாவது குர்ஆன் சொல்லது, ஒரு மனிதன் வீட்டிற்குள் நுழைகின்ற பொழுது சொல்லக்கூடிய சலாம் அது பரக்கத்தானது, பாக்கியமானது, அபிவிருத்தியானது. அதே போன்று அல்லாஹ் 3வதாக ஜெய்தூன் மரத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். அதே போன்று 4வதாக மக்கா பூமியை, ஹரம் ஷரீஃபை, சின்ன பைசின் புதி அழிந்தார் வலிமிக்க ஊராக, பாக்கியமான ஊராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று அன்பான சகோதரர்களே, 5வதாக, அதாவது 4வதாக, 5வதாக குர்ஆன் சொல்கிறது, பரக்கத் பொருந்திய ஒரு பொருள் தான், வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மேகத்தில் இருந்து வரக்கூடிய தண்ணீர், மழை நீர் பரக்கத்து பொருந்தியது, பாக்கியமானது, வலிமையானது என்றாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான். அன்னாது சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலியார்களே, இந்த தண்ணீர், குடிநீர் நம்முடைய பார்வையில் பெரிய ஒரு நியமத்தாக, அருளாக நாம் கருதுவது கிடையாது. அல்லாஹ் நம் எல்லோருடைய மனைக்கோளும் நாம் குடிக்கக்கூடிய நீரை பெரிய ஒரு அருளாக, பெரிய ஒரு நியமத்தாக நாம் கருதுவது கிடையாது. என்ன காரணம்? அன்பான சகோதரர்களே, இலகுவாக மனிதனுடைய கரத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்பொன்றையும் மனிதன் அருளாக, நியமத்தாக கருதுவது கிடையாது. அன்றாடம் நாங்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் காற்றை நாம் யாரும் அருளாக, நியமத்தாக கருதுவது கிடையாது. ஆனால் கடலுக்குள்ளே மூழ்கக்கூடியவர்கள், அதே போன்று விண்வெளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு காற்றுடைய பெருமதி தெரியும், ஆக்சிஜனுடைய பெருமதி தெரியும். அதே போன்று அன்பான சகோதரர்களே, தண்ணீருடைய பெருமதி, குடிநீருடைய பெருமதி யாருக்கு தெரியும் என்று சொன்னால், தண்ணீரை இழந்தவர்கள், தண்ணீரை பெற்றுக் கொள்ளாதவர்கள், தண்ணீருக்காக கட்டுப்படக்கூடியவர்களுக்கு தண்ணீருடைய பெருமதி தெரியும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் முழு உலகத்தையும் 3 பகுதிகளாக படைத்து அந்த இந்த உலகத்தை அல்லாஹ் 3/2 பகுதியை தண்ணீரால சூழ வைத்திருக்கிறான். தரைப்பகுதியை மாத்திரம் ஒரு பகுதியாகவும், தரைப்பகுதியை சூழ 2 பகுதிகளை அல்லாஹ் தண்ணீரால சூழ வைத்திருக்கிறான்.
அதிலும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, 97.5% உப்பு நீராக அல்லாஹ்யிருக்கிறான். அதாவது பூமியில் சூழப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் 97.5% அல்லாஹ் உப்பு நீராக கடல் நீராக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று 2.5% தான் சுத்தமான மதுரமான பசுமையான நீராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதுலையும் 2.24% சிறுபகுதிகளாக தனிப்பாறைகளாக மனிதருக்கு தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியாததாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, 0.26% தண்ணீரை தான் முழு உலக மக்களும் இன்று வரைக்கும் பயன்படுத்தி வருகிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் போய்விடுமோ என்று சில விஞ்ஞானிகள் அஞ்சுகிறார்கள். எதிர்காலத்தில் மனிதனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய சில விஞ்ஞானிகள் இன்று சந்திரன் செவ்வாய் கிரகத்தில் போய் ஆராய்ச்சி செய்கிறான். செவ்வாய் கிரகத்தில் மனிதனுக்கு வாழ முடியுமா? அங்கே சுவாசம் காற்று ஆக்சிஜன் இருக்கிறா? அங்கே மனிதனுக்கு தண்ணீரை பெற்றுக் கொள்ள முடியுமா? எதிர்காலத்தில் மனிதனுக்கு அங்கே வாழ முடியுமா என்று ஒவ்வொரு நாளும் நாசா அங்கே அதாவது ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு அறிஞர் தன்னுடைய கட்டுரையில் எழுதக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலகத்தில் பெரும் போர் உலக போர் 2 நடைபெற்றிருக்கிறது. 3வது ஒரு உலக போர் உலகத்தில் நடக்கும் என்று சொன்னால் அது நாட்டுக்காக இருக்காது, அது பணத்துக்காக இருக்காது, அது வந்து அது பொருளுக்காக இருக்காது. 3வது உலக போர் நடக்கும் என்று சொன்னால் அது தண்ணீருக்காக நடக்கும் என்பதாக ஒரு ஆசிரியர் தன்னுடைய கட்டுரையில் தெரிவித்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினத்தை குறிப்பாக்கி வைத்திருக்கிறது. ஐக்கிய நாடு சபை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினத்தை குறிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறது. உதாரணமாக பிப்ரவரி 14 வந்தால் அதாவது காதலர்களுக்கு தினமாக குறிப்பாக்கி வைத்திருக்கிறது. அதே போல April 1 வந்தால் முட்டாள்களுடைய தினம், அதே போன்று March 7 வந்தால் சுகாதார தினம், May 1 வந்தால் தொழிலாளர்களுடைய தினம், அதே போன்று தாய்ப்பால் தினம், ஆசிரியர் தினம், மாணவர்கள் தினம், பெற்றோர்கள் தினம், இளைஞர் தினம், அதே போன்று எய்ட்ஸ் தினம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளே அன்பான சகோதரர்களை குறிப்பாக வைத்திருக்கிறேன். அதே போலதான் March 22 வந்தால் குடிநீர் தினமாக தண்ணீர் தினமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? உலகில் வாழக்கூடிய மக்கள் தண்ணீருடைய பெருமையை உணர வேண்டும், தண்ணீருடைய பெருமையை விளங்க வேண்டும், தண்ணீர் எவ்வளவு பெருமையான ஒரு பொருள் என்று மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக, வருடத்தில் ஒரு நாளாவது உணர வேண்டும் என்பதற்காக ஐக்கிய நாடு சபை அதாவது March 22 தண்ணீர் தினமாக உச்சிதமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, 80 நாடுகள்ல 40% மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 40% மக்கள் 80 நாடுகள்ல தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் குடிப்பதற்கு முடியாமல், தண்ணீரை பெற்றுக் கொள்ளாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமைப்புடைய துணை இயக்குனர் ஐசன் அவர் சொல்கிறார், அதாவது சிரியாவுல மாத்திரம் நமது இஸ்லாமியர்கள் நமது முஸ்லீம்கள் சிரியாவுல மாத்திரம் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் இலகுவாக அருந்தக்கூடிய தண்ணீர், ஆனால் சிரியாவில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலையை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் இல்லாமல் 5000க்கும் மேற்பட்டவர்கள் காகத்தால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் நமது பக்கத்து நாட்டை எடுத்தால் இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் பிரச்சனை எதற்காக? அன்பான சகோதரரை, குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டு, குடிப்பதற்கு நீர் கேட்டு குடிநீருக்காக இந்தியாவில் பிரச்சனை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சி, இன்று நமது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் இல்லாத காரணத்தினால் சுமார் கிழக்கு வடக்கு உட்பட 20 மாவட்டங்களில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 660668 நபர்கள் இன்று வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குளிப்பதற்கும் தண்ணீர் இல்லை, குளிப்பதற்கும் தண்ணீர் இல்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நாங்கள் சாப்பிடக்கூடிய அரிசி, நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் கூட, வேளாண்மை செயற்கை கூட வறட்சியின் காரணமாக 35% வீழ்ச்சியை பெற்றிருக்கிறது. என்ன சொல்ல வாருங்கண்டா, நாங்கள் லேசாக சிம்பிளாக எல்லா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிகழ்த்த தண்ணீர் அறந்துரும், ஆனா நாங்கள் யோசிச்சு போனோம் இருப்பையாவது ஒரு நாள் இந்த தண்ணீரை நான் நியமத்தாக பார்த்திருக்கிறேன்னா, இந்த தண்ணீரை நான் அருளாந்து பார்த்திருக்கிறேனா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தண்ணீரை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? இந்த தண்ணீருடைய பெருமையை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? அன்பான சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தண்ணீரை கொண்ட ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுடைய வல்லமை சக்தியை பற்றி சொல்லி காட்டுகிறான். அதே போன்று குர்ஆன்ல அல்லாஹ் தண்ணீருடைய பெருமையை, முக்கியத்துவத்தை, தண்ணீர் மூலமாக மனிதன் பெறக்கூடிய பிரயோஜனத்தை பற்றி சொல்லியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் குர்ஆன்ல தண்ணீரை வீண்வரையம் செய்வதை பற்றி சொல்லியிருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தண்ணீரை மாசுபடுத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவை பற்றி சொல்லியிருக்கிறார். அதே போன்று தண்ணீரை விற்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறார். சிலருக்கு தண்ணீரை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு நாளை மறுநீர் கிடைக்கின்ற தண்டனை பற்றி சொல்லியிருக்கிறான். அதே போன்று சிலருக்கு தண்ணீர் கொடுப்பதனால் கிடைக்கின்ற நன்மைகளை, கூலிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாறு சேர்க்கின்ற பொழுது தண்ணீரால் அல்லாஹ் தண்டிப்பதை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த தண்ணீரை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறான். முதலாவதாக குர்ஆன்ல தண்ணீரை தந்து ரப்பு அவனை அறிமுகம் செய்கிறான். நான் யார் தெரியுமா? நமக்கு தண்ணீரை தந்து ரப்பு கேட்கிறான். நம்மளை பார்த்து நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்க மாட்டீங்களா? நீங்க குடிக்கக்கூடிய குடிநீரை பார்க்க மாட்டீர்களா? வானில் இருந்து மேகத்தில் இருந்து தண்ணீரை நீங்கள் இறக்குகின்றீர்களா அல்லது நாம் இறக்குறோமா? நான் நினைத்திருந்தால் தண்ணீரை உப்பு தண்ணீராக ஆக்கியிருந்தால், வானத்தில் மேகத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த குடிநீரை உப்பு தண்ணீராக ஆக்கியிருந்தால் அல்லாஹ் கேட்கிறான், பலவுலாக நீங்க யாரும் நன்றி செலுத்தக்கூடாதா? சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அன்பான சகோதரர்கள் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க நன்றி செலுத்தக்கூடாதா? அதே போல அன்பான சகோதரர்களே, சூரா முழுக்கூடிய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், قل ارايتم ان اصبح ماؤكم غورا فمن ياتيكم بماء معين وان இருந்து இறக்கி வைக்கப்படக்கூடிய தண்ணீர் பூமியுடைய ஆழத்துக்கு போய்விட்டால், கருவிகள் மூலமாக கூட எடுக்க முடியாத நிலைமைக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், பொங்கக்கூடிய தண்ணீரை, ஊற்றெடுக்கக்கூடிய தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் யாராலும் முடியுமா? முடியாதே. அன்பான சகோதரர்களே, எப்படி சொல்கிறான், வானத்திலிருந்து நாம் அளவோட தண்ணீரை இறக்கி வைக்கிறோம். அல்லாஹ் நம்மீது இறக்கம் உள்ளவன், அன்புள்ளவன், நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு வானத்திலிருந்து அளவோடு தண்ணீரை இறக்கி வைக்கிறான். அதை பூமியில் தங்க வைக்கிறான் எனக்காக, நமக்கு பயன்பாடுக்காக. ஆனா அல்லாஹ் சொல்லுறான், நான் தங்க வைக்கக்கூடிய எனக்கு அந்த தண்ணீரை போக்கவும் முடியும், அந்த தண்ணீரை இல்லாமலாக்கவும் முடியும், காலத்துக்கு போய்விட செய்யவும் முடியும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். ஒவ்வொரு உயிரினங்களையும் அல்லாஹ் தண்ணீரால் படைத்தான் என்று தண்ணீரை அல்லாஹ் அவனுடைய வல்லமை குதிரத்தை பற்றி குர்ஆன்ல சொல்கிறார். அதே போன்று அன்பான சகோதரர்களே, தண்ணீர் மூலமாக மனிதன் பெறக்கூடிய பயன்பாடுகளை பற்றி, பிரயோஜனங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். மேகத்திலிருந்து வானத்திலிருந்து தண்ணீரை புளிய வைத்து பூமியில் இருந்து உங்களுக்காக, உங்களுடைய உணவுக்காக, ரிஸ்க்குக்காக நாம் பழங்களை வெளியாக்குறோம். வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை நீரின் மூலமாக பூமியில் விளைச்சல்களை ஏற்படுத்தி பூமியில் பழங்களை வெளியாக்கி உங்களுடைய உணவுக்காக ஆக்கி வைத்திருக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீரை மனிதனுடைய சுத்தத்துக்காக ஆக்கி வைத்திருக்கிறார். இது சூரா அன்பால்ல வரக்கூடிய ஆயன். இந்த ஆயத்தை சில விஞ்ஞானிகள், அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்வதை சொல்றாங்க. மனநோயாளிகளுக்கு, வைத்தியம் பிடித்தவர்களுக்கு, சகோதரர்களே, அதாவது மழை நீரால் குளிப்பினால், மழை நீரை அவர்கள் மழை நீரால் அவர்களுடைய உடம்பை கழுவினால் அவர்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த மழை நீரை சைத்தானுடைய தீங்குகளை போக்குவதற்காக ஆக்கி வைத்திருக்கிறோம். சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காகவும், உங்களுடைய கால்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த வானத்திலிருந்து மழைகளை இறக்கி வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போன்று அன்பான சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் அன்சலனக்கும் மினஸ் ஸமாஇ மாஅல்லக்கும் மின் ஷராப், இந்த வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்படக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு குடிப்பதற்காகவும் நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். சூரா 17 அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பூமியை உயிர்ப்பிக்கிறது, செத்து போன பூமிகள் உயிர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக விளைச்சல்கள் பசுமையான பயிர்கள் வெளியாகி அதை நீங்களும் மிருகங்களும் சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? மனிதன் தண்ணீரால் பெறக்கூடிய பல பிரயோஜனங்களை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, மனிதனுடைய உடலுக்கு முழுமையாக ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய, மனிதனுடைய உடலுக்கு முழுமையாக சிக்கல் அதாவது நிவாரணத்தை அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாகத்தான் அல்லாஹ் தண்ணீரை ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனுடைய மூளையில் 70%, ரத்தத்தில் 80%, எலும்பில் 22%, 85% அல்லாஹ் தண்ணீரை ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனுடைய உடலில் முழுமையாக 80% தண்ணீராக ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் அதை உடலுக்கு சக்தியாக ஆக்கக்கூடிய திறனை சக்தியை அல்லாஹ் தண்ணீருக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் அதாவது வளர்ச்சியாக சுவாசிக்கக்கூடிய மூச்சாக இருந்தாலும் ஆக்சிஜனை கூட அல்லாஹ் ஈரப்படுத்தக்கூடிய தண்ணீர் தண்ணீருக்கு வைத்திருக்கிறான். உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு நியமத்தாக, இன்று அமையாத ஒரு நியமத்தாக அல்லாஹ் தண்ணீரை ஆக்கிருக்கிறான். அதனாலதான் அன்பான சகோதரர்களே, மனிதர்களுக்கு உணவில்லாமல் வாழ முடியும், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் 3 நாளைக்கு மேலாக தண்ணீர் குடிக்காமல் வாழ முடியாது. ஒரு மனிதன் 3 நாளைக்கு மேலாக ஏன் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய தண்ணீருடைய பகுதிகள், தண்ணீருடைய தன்மைகள் குறைந்துவிடும் என்று சொன்னால் அவனுக்கு உயிர் வாழ்வதற்கு கஷ்டம். அன்பான சகோதரர்களே, மனிதன் தண்ணீர் மூலமாக பெறக்கூடிய அந்த பிரயோஜனங்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போல அன்பான சகோதரர்களே, தண்ணீரை வீண் விரயம் செய்வதை பற்றியும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவன் அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், நல்ல சாப்பிடும் நல்ல வானம் என்று சொல்லல, தண்ணீரை குடிங்க, பானங்களை குடிங்க, ஆனா வீண் விரயம் செய்ய வானோ. ஏன் தெரியுமா? இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் யாருக்கு ஒப்பீடு செய்கிறான் தெரியுமா? இன்னல் முஹஜ்ஜிரீன கானு இஹ்வான ஷயாதீன், ஷைத்தானுடைய தோழர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை ஷைத்தானுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் ஒரு போதும் ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்ட் கூட தண்ணீரை வீண் விரயம் செய்தது கிடையாது. அவர்கள் குளிப்பார்கள், முத்தி சொன்னால் சகோதரர்களே, 2 கையால் அள்ளினால் எங்களோ தண்ணீர் வருமோ அந்த அளவின் மூலமாகத்தான் நபி அவர்கள் உதவு செய்வார்கள். ஒரு முத்தளவு கைப்பிடித்து வரக்கூடிய தண்ணீர் அளவு தான் நபி அவர்கள் உதவு செய்வார்கள். அதே போன்று 5 தடவை அள்ளினால் எவ்வளவு வருமோ அதுதான். அதே கொண்டுதான் நபி அவர்கள் தன்னுடைய சுண்ணத்தான குளிப்புகள், அருளான குளிப்புகளை குளித்திருக்கிறார்கள். ஒரு நாள் பதிமூன்று சாது நபியர்களாக உள்ளவர்கள் உதவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சாடி பார்த்து கேட்டார்கள், மகாபக்தர் புயா சார், என்னப்பா தண்ணீரை மீன் வரையும் செய்யுங்க சார். உடனே சாதனம் எல்லாம் கேட்டார்கள், முதுவலையும் அதாவது வீண்வரையும் இருக்கிறதா? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைன் குன்ட அலா நஹ்ரி ஜாரின், ஓடக்கூடிய ஆற்றோட்டம் நீ முழு செய்தாலும் தண்ணீரை வீண்வரையும் செய்யாதே. அன்பான சகோதரர்கள், அல்லாஹ் மன்னிக்கணும், எங்களை அவளுக்கு முன்னாலேயும் போடப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு பள்ளிகளையும் போட்டிருக்கிறாங்க, தண்ணீரை வீண்வரையும் செய்ய வேண்டாம். அல்லா மணிக்கோனும் சில சகோதரர்கள் உதவு செய்யறாங்க, அவங்க உதவு செய்யறாங்களா இல்ல குண்டத்தான குளிப்பு குடிக்கிறாங்களா என்று டவுட்டாக இருக்குது. சிலர்கள் செய்யக்கூடிய உதவை பார்த்தால் குளிப்பதற்காக வந்திருக்கிறாங்களா என்று டவுட்டாக இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணீரை நீங்களையும் செய்வாங்க. அன்பான சகோதரர்கள், குடிக்கக்கூடிய நீரோ, பாதிக்கக்கூடிய உபயோகிக்கக்கூடிய உருவாக ஆக்கப்பட்டிருக்கிற நீரையோ வீண்டரையும் செய்யக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, இன்று பைப்ல தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தால் நாங்கள் அதை பெரிதாக எண்ணுவதே கிடையாது. என்னோட வீட்டில மகன் மகள் என்ன செய்யலாம், பைப்பை திறந்து விளையாடினாலும் தண்ணீர் வீணாக போனாலும் அதை பெரிய ஒரு பாவமாக நாம் கருதுவதும் கிடையாது. அன்பான சகோதரர்கள், இன்னைக்கு பொட்டி தண்ணீர் யூஸ் பண்றோம், குடிச்சிட்டு காவாசி அரைவாசி நாங்க என்ன செய்யறோம், லேசாக சிம்பிளாக வீசிட்டு போறோம். அன்பான சகோதரர்கள், நாம் நினைப்பதென்னா நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்குவதும் நான் மட்டும் என்று நாங்கள் சிந்திப்பதனால் என்னுடைய திருத்தம், என்னுடைய மாற்றம் தான் உலகத்துடைய மாற்றம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மாற்றம் தான், நம்முடைய சீர்திருத்தம் தான் உலகத்துடைய சீர்திருத்தம் என்பதை நாம் அறிய வேண்டும். தண்ணீரை வீண்வரையும் செய்வதை இஸ்லாம் செய்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியவர்கள் சொன்னார்கள், இபாதத்தில் மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகளில் முதல் முதலாக நாளை கியாமத்தில் விசாரணை செய்யப்படுவது தொழுகையை பற்றி. ஒரு மனிதன் குர்ஆன் ஓதியிருக்கலாம், ஜிக்ர் செய்திருக்கலாம், ஹஜ் செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில இபாதத்துல முதல் முதலாவதாக விசாரிக்க போவது தொழுகையை பற்றி. அதே போல உரிமைகளில் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை இருக்கு. தொழிலாளி முதலாளிக்கு செலுத்த வேண்டிய உரிமை, முதலாளி தொழிலாளிக்கு செலுத்த வேண்டிய உரிமை, இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமை. நாளை கியாமத்துடைய நாளில் உரிமைகளில் முதல் முதலாக விசாரணை செய்யப்படுவது கொலை, இரத்தத்தை ஓட்டிட சம்பந்தமாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் பல்லாயிரக்கணக்கான நியமத்துகளை தந்திருக்கிறான், நமக்கு பார்வை தந்திருக்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான், பேச்சாற்றலை தந்திருக்கிறான், பெரியாற்றலை தந்திருக்கிறான், உலகக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், நமக்கு பணத்தை வளர்த்து ஆற்றலை தந்திருக்கிறான். ஆனா அல்லாஹ் தந்த நியமத்துகளில் நாளை மறுமையில் முதல் முதலாக சொன்னார்கள், நியமத்துகளின் அருள்களில் விசாரிக்கப்படக்கூடிய முதலாவது கேள்வி கணக்கு தண்ணீரை பற்றி அல்லாஹ் விசாரிப்பார். அந்த நியமத்துகளில் அப்ப அன்பான சகோதரர்களே, எல்லா நியமத்தை விடும் பொறுமையான ஒரு பொருள் என்பதனால்தான் அல்ல நாள கயாமத்தில தந்த நியமத்துகளில் தண்ணீரை பற்றி முதல் முதலாக விசாரணை செய்கிறார். அதே போல அன்பான சகோதரர்களே, நான்காவதாக தண்ணீரை மாசுபடுத்துதல், தண்ணீரை ஊசியாக்குதலை பற்றியும் அறியும் சொல்லிருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அதாவது உலக WHO உலக சுகாதார அமைப்புடைய ஒரு புள்ளிவிபரம், ஒரு அதாவது ஒரு ஆண்டுக்கு 40,000 டன் ஊற்றைகள் கழிவுகள் மனிதன் குடிக்கக்கூடிய குடிநீர், ஆற்று, ஏரி, குளம் போன்றவைகளில் கலக்கப்படுவதனால் ஒவ்வொரு நாளும் 4,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மான சகோதரர்களே, நாம் வீசக்கூடிய ஊற்றைகள், நாம் அறியக்கூடிய, நாம் அழுக்கு நினைத்து, நாம் மட்டும்தான் நினைத்து வீசுகிறோம். 40 ஒவ்வொரு ஆண்டும் அதாவது 40,000 டன் கழிவு பொருட்கள் மனிதன் உபயோகிக்கக்கூடிய தண்ணீரில் கலப்பதினால் ஒவ்வொரு நாளும் 4,000 குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சுகப்படுத்த முடியாத நோய்களும் பீடிக்கப்படுகிறார்கள். ஆனா அன்றான சகோதரர்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், 3 பேருடைய பதுவாவை பயந்து போங்க, 3 பேருடைய பதுவா லானத்தை பயந்து போங்க, பாப்பத்தை பயந்து போங்க. அதுல ஒருவரை சொன்னார்கள், அவர்கள் மவாரி ஓடக்கூடிய தண்ணீரில் சிறுநீர் மலம் கழிப்பதை மனிதன் பாதிக்கக்கூடிய தண்ணீர்களில் அன்பான சகோதரர்களே, எங்கேயாவது குளிக்க போனா, எங்கேயாவது நாங்க சுற்றுலா போனா, ஆற்றில குளிக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஒன்று அதாவது சிறுநீர் வந்துட்டா தண்ணித்தானே என்று சொல்லி நாங்க சிறுநீரை கழிக்கிறோம். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, ஓடக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, தேங்கிருக்கக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, சிறுநீர் மலம் கழிக்க வேண்டாம். அதனால் மக்கள் பதுவா செஞ்சா அந்த பதுவாக்கு ஆளாக முடியும் என்று நம்பவர்கள் சொன்னார்கள். அதே போன்ற அன்பான சகோதரர்களே, ஐந்தாவதாக தண்ணீரை விற்பனை செய்வதை பற்றி குர்ஆன் சொல்லியிருக்கு. தண்ணீரை விற்க முடியுமா? அன்பான சகோதரர்களே, ஏன் இன்று தண்ணீர் விற்கப்படுவது? ஏன் மக்களுக்கு மக்கள் இன்றைக்கு தண்ணீர் அதாவது ஏழைய பொருட்களை விடவும் தண்ணீருக்கு விலை உயர்வு என்ன காரணம்? மனிதர்கள் தண்ணீரை வீணடிக்கும் செய்வதன் மூலமாகவும், இரண்டாவது மனிதர்கள் தண்ணீரை மாசுபடுத்துவதன் மூலமாகவும், மனிதர்களுக்கு துஷ்மனுக்கு தண்ணீர் கிடையாது, அதனால சில அழுக்கு தண்ணீர்களை எடுத்து சுத்தப்படுத்தி இந்த தண்ணீர்களை விற்பனை செய்கிறார்கள். 1992 சர்வதேச நீர் மற்றும் சுற்றுலா மாநாடு நடைபெற்ற பொழுது, நான் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல நடைபெற்ற பொழுது, அன்பான சகோதரர்களே, ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். உலகத்தில் அதாவது பொருளாதாரத்துக்கு இருக்கின்ற மதிப்பு தண்ணீருக்கும் இருக்கிறது. 1992 முடிவெடுத்தார்கள், தண்ணீரை விற்பனை பொருளாக மையப்படுத்தின. எப்படி ஏழு பொருட்கள் விற்பனைக்காக இருக்கிறோம், இதே போல தண்ணீரை விற்பனை மூலமாக பெரும் லாபங்களை அடைய முடியும் என்பதை உணர்ந்தார்கள். அன்பான சகோதரர், ஆனா நபியும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைல் மா, அன் ஃபதில் பைல் மா, தண்ணீரை விற்பது ஹராம், தண்ணீரை விற்க முடியாது, தண்ணீரை விற்கவது கூடாது. ஆனால் கேள்வி வரலாம், இன்னைக்கு நாம கொத்துல தண்ணி குடிக்கிறோம், இன்னைக்கு மினரல் வாட்டர் தண்ணி குடிக்கிறோம், கூடுமா கூடாதா? தாராளமாக கூடும், எடுத்து கூடும் என்று சொன்னால் அந்த பொத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாது. நாம குடிக்கக்கூடிய பொத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு யாரும் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. தண்ணீரை சொந்தவன் அல்ல, ஆனா அந்த பொத்திலுக்கு, அந்த பொத்திலுக்குள்ள தண்ணீரை கொள்வதற்காக எடுத்த முயற்சிக்காக ஒரு பணத்தை, ஒரு தொகையை எடுக்க முடியுமே தவிர, அந்த தண்ணீருக்கு யாரும் விலை நிர்ணயம் செய்ய முடியாது, மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அதே போன்று ஆறாவதாக தண்ணீரை தடுத்து வைப்பது, தண்ணீரை திருடுக்கு கொடுக்காமல் தடுத்து வைப்பதை பற்றி என்ன சொல்கிறேன். இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கும் சுமார் 100 வருடங்கள் பிரச்சினை தொடர்ச்சியாக, எதற்காக, காவேரி ஆறுக்காக. காவேரி அல்லா கூட அந்த ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணீரை இரு மாநிலங்களும் பயன்படுத்துவதற்காக இரு மாநிலங்களும் பல 100 ஆண்டுகளாக கண்டுபிடித்து வருகிறார்கள். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லா சொன்னது அண்மையில கூட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துல, அதாவது எந்த நாட்டுல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று சொல்றோம், ஆனா இந்தியாவில உயர்ந்த ஜாதி, அதாவது உயர்ந்த மக்கள் தாழ்ந்த மக்கள் என்று பார்ப்பாங்க, ஆனா இந்தியாவில ஆகவும் தாழ்ந்த மக்கள் தலித் மக்கள் என்று சொல்லுவாங்க. அந்த தலித் மக்கள் அண்மையில கூட கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறுமி, சிறிய பிள்ளை தண்ணீர் தாக்கம் ஏற்பட்டதினால் பக்கத்தில் இருந்த பைப்ல, உயர் குளத்தை சார்ந்த ஒருவருடைய பைப்ல தண்ணீர் குடித்ததுனால அந்த பிள்ளையின், அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களை தண்டித்த செய்தியை பத்திரிகைகளை பார்த்திருப்போம். ஆனா இஸ்லாம் தண்ணீரை தடை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி தரவில்லை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால்நடைகள், அதாவது குப்புண்ணுகளை நேய விடாமல் கால்நடைகளுக்கு, அதாவது நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், அந்த கால்நடை அநியாயம் செய்யுங்க, தண்ணீர் வரல என்று சொன்னா பூமியில புற்புண்ணுகள் ஏற்படாது, அதனால மிருகங்களுக்கு உணவு கிடையாது, அதனால நபி அவங்க சொன்ன தண்ணீரை தடை செய்ய வேண்டாம். அதைவிடவும் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். இன்று தண்ணீர் பிரச்சனைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி அவர்கள் தீர்வை சொல்லிவிட்டார்கள். 3 நபர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். இன்னொரு ரிவாயத்தை நபி அவங்க சொன்னாங்க, 3 மனிதர்களை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அவர்களை நாளை மறுமையில் தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய அசாப் வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? தண்ணீரை தடுத்தவர்கள், பிறருக்கு தண்ணீர் குடிக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டார்கள். நாளை கயாமத்து நபி அவர்கள் சொன்னார்கள், தண்ணீரை தடுத்து மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், பகுதி இன்றைய நாள் என்னுடைய நிலத்தை பதவியை நான் உனக்கு தரமாட்டேன், தடை செய்துவிட்டேன். உலகத்தில் நீ பிறருக்கு 4 தண்ணீரை கொடுக்காமல் தடுத்து வைத்ததால் இன்று நான் என்னுடைய பொருளை அருளை உனக்கு தரமாட்டேன் என்று எல்லாம் தடுத்து விடுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, 7வதாக பிறருக்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள், நன்மைகளை பற்றி மாற்றம் என்ன சொல்வது? அன்பான சகோதரர்களே, மனிதர்கள் பலரும் பலவிதமான தர்மங்களை, தான தர்மங்களை செய்கிறாங்க. அன்பான சகோதரர்கள், நபி அவங்க சில நேரங்களில் தொழுகைகள்ல சிறந்த தொழுகை, பரவான தொழுகை, வரலாறு தொழுகைக்கு பின்னர் சிறந்த தொழுகை, சகாச்சத்துடைய தொழுகை, அதே போன்று நோன்புகள்ல சிறந்த நோன்பு, பரவான நோன்பு, வரலாறு நோன்புக்கு பின்னால சிறந்த நோன்பு, முஹர்ரம் மாதத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு, உணவுகள்ல சிறந்த உணவு எது, இப்படி நபி அவர்கள் ஒவ்வொரு அமலையும் சிறந்த அமலை சொல்லியிருக்கிறாங்க. இதே போல நாம தர்மம் செய்யறோம், சதக்கா செய்யறோம், செய்யக்கூடிய தர்மத்துல, செய்யக்கூடிய சதக்கால ஆகவும் சிறந்த தர்மம் நபி அவர்கள் சொன்னாங்க தெரியுமா? தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுப்பதை சொன்னாங்க. இதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுப்பதை, அதாவது அன்பான சகோதரர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் மூத்தா போனா நாங்க எல்லாரும் ஆக்க எங்களுடைய பெற்றோர்களுக்காக நன்மைகளை பகிர்ந்து சேகரிக்க வேண்டும். அதனால பலரும் பலவிதமான தர்மங்களை செய்கிறார்கள். சிலர்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆனை பின் பண்ணி கொடுக்கறாங்க, இன்னும் சிலர்கள் யாசின் கிதாபை பின் பண்ணி கொடுக்கறாங்க, இன்னும் சிலர்கள் மன்சில் துஆ கிதாபுகள், அதுகார் கிதாபுகளை பின் பண்ணி கொடுக்கறாங்க, இன்னும் சிலர்கள் பெற்றோர்களுடைய பேர்ல சாப்பாடுகளை போட்டு அவர்களுக்கு அவர்களுடைய பேர்ல பல சிக்கல்களை வைத்து என்ன செய்யறாங்க, நன்மைகளை சேகரிப்பு, அதாவது நன்மைகளை அவர்களுடைய மக்களாக்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா தர்மம் செய்ய முடியுமா? தாராளமாக தர்மம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தர்மத்தில சிறந்த தர்மம் எரியா சூழல்லாம், சிறந்த சிறந்த தர்மம் எரிய நபி அவங்க சொன்னாங்க, ஒரு கிணறை அமைத்து கொடுங்க, ஒரு கிணறு உங்களோட உங்க வாப்பட பேர்ல அமைத்து கொடுங்க, ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய கபருக்கு வந்து கொண்டு இருக்கும் நன்மை, அதில் ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள், கிணறு தோன்றி கொடுப்பது, தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுப்பது. அன்பான சகோதரர்களே, நாளை கயாமத்துடைய நாளில் அடியார்களை அல்லாஹ் நிறுத்தி வைத்து பல கேள்விகளை கேட்பான், அதில் ஒன்று நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மனிதனை பார்த்து கேட்பான், நான் சாகித்திருந்தேன், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் சாப்பிட்டிருந்தேன், நீ ஏற்படுத்தி தண்ணீர் தரவில்லை. அடியான் சிறப்பான அல்லாஹு பார்த்து, யா அல்லாஹ், சொல்லுவார்கள், யாருக்கு அதிகமாக பாவங்கள் இருக்கிறோம், கர்மங்கள், குற்றங்கள், தவறுகள் இருக்குமோ, தண்ணீர் குடித்தவோட பாவங்கள் அழிச்சுக்கோங்க. ஒரு விபச்சாரம் செய்த பொம்புல, தவறாக தந்த கற்பு பயன்படுத்தின பொம்புல, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததால் அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான் என்று சொன்னா, நாங்க ஒரு ஒரு மனிதனுக்கு தண்ணி கொடுத்தா அடியானுக்கு தண்ணீரை கொடுத்து அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டானா? நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சார பொம்பையை அல்லாஹ் மன்னித்தான் என்று சொன்னா, தண்ணீருக்காக கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிப்பார். சகோதரர், ரெண்டு உதாரணங்களை சொல்லி முடிச்சு, சஹாபாக்கள் தண்ணீருக்காக வேண்டி பெரும் பெரும் ஏற்பாடுகளை செய்தார்கள். அதாவது ஆதில் அல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல் பயான் என்ற பத்திரிகையில் 2013 ஆண்டு வெளியாகிற பத்திரிகையிலும் ஆர்டிகல் எழுதியிருந்தார். நேற்று நம்ம வாசித்துக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, மதீனாவுக்கு மக்கள் வந்ததற்கு பின்னால் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. நபியவர் அந்த மதீனாவுல ஒரு கிணறு இருந்துச்சு. நபியாக சொன்னாங்க, அந்த கிணற்றை யாரு மக்களுக்காக வாங்கி கொடுப்பார்களோ அவர்களுக்கு கூணத்தை வாக்களிக்கிறேன். என்னுடைய பணத்தை செலவழித்து அந்த கிணற்றை வக்ஃப் செய்தார்கள், மக்களுக்காக எடுத்துக் கொடுத்தார்கள். என்ன சொல்ல வாரன்டாஸ்மான் ஒப்பாசாக்கி 1400 வருடங்கள் ஆகிட்டு, அன்பான சகோதரர்களே, இந்த ரூமா என்ற கிணற்றின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக மதீனாவுல பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி அதன் மூலமாக வரக்கூடிய பண்களை உஸ்மான் ரலி அல்லாஹுடைய பேர்ல ஒரு அக்கௌண்ட் திறந்து அந்த பணங்களை சேகரிப்பது மாத்திரம் அல்ல, ஏழைகளுக்கு, நோயாளிகளுக்கு, அனாத இல்லங்களுக்கு, அங்கவீனர்களுக்கு, அதே போன்று விதவைகளுக்கு அந்த பணத்தால செலவீனம் செய்கிறார்கள். அது மாத்திரம் அல்ல, அதாவது எளிமையாக இருக்கக்கூடிய மொரோக்கோ, நைஜீரியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்டில் இருந்து இன்று வரைக்கும் செலவு செய்யப்படுவது. எப்பயோ மௌத்தாகின உஸ்மான், ஆனா தண்ணீர் ஏற்பாடு சீர்விட்டு மௌத்தாக்கினாங்க. அல்லாஹ் அதன் நியமக்குரிய நன்மை இன்று வரைக்கும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அதாவது எக்ரிமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று வர்ணிக்கப்பட்ட, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று வர்ணிக்கப்பட்ட அபூ ஜஹலுடைய மகன் எக்ரிமா ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தாங்க. ஆனா எதிர்காலத்துல, அதாவது ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க, தாயிப்புக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, தாயிப்புல எக்ரிமா ரலி அல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு டேம் அமைத்து இருக்கிறாங்க, பெரிய ஒரு அணை கட்டமைப்பு இருக்கிறாங்க. எதற்காக உங்களுக்குன்னா, அந்த காலத்துல மக்கள் தண்ணீருக்காக கஷ்டப்பட்டாங்க, எக்ரிமா தன்னுடைய சொந்த பணத்தால் ஒரு டேம் அமைத்து கொடுத்தாங்க. அதே போல ஹஜ்ஜிக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்க பாப்பீங்க, மக்கால அமீர் ஜுபைதா, அதாவது ஜுபைதா ரலி அல்லாஹு அன்ஹு அவங்களோட பேர்ல ஒரு ஊற்று இருக்கு. அது யாருங்க, ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹுடைய மனைவி ஜுபைதா அம்மையா. ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது என்பதற்காக 5,950 கிலோகிராம் தங்க எடை, அதாவது பெருமதியான தங்கத்தை செலவழித்து, இன்றைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 30 கோடி செலவழித்து ஒரு ஊற்றை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜெர்மூக்கிய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துல எக்ரிமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஐயாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹாரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி தருணத்துல, அதாவது நெஞ்சில் அம்பு பாய்ந்து குற்றில் உயிரை போக்கக்கூடிய, உயிரை விடக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, குற்றிலாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எக்ரிமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறாங்க. ஒரு மனிதன் ஓடோடி வந்து எக்ரிமா ஊற்ற வாழ்ந்த ரலி அல்லாஹு அன்ஹு தண்ணீர் ஊற்ற போறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் ஆ என்று சத்தத்தை போடுறாரு. உடனே எக்ரிமா சொல்றாரு, எனக்கு தண்ணீர் வாணும், ஏழு நண்பருக்கு கொடுங்க. பக்கத்தில் இருக்க நண்பன் ஆறு சொல் ஆறு குடிப்பதற்கு வாய திறக்கிறாரு. ஐயா சொல்லி அல்லா பண்ணுங்க ஹா என்று சத்தத்தை போடுறாங்க. ஆறு சொல்றாரு, எனக்கு தண்ணீர் வாணும், ஏழு சகோதரத்துக்கு கொடுங்க. கடைசியில 3 பேரும் தண்ணியை குடிக்காம அவங்களோட உயிரை விட்டுறாங்க. அன்பான சகோதரர், தன்னுடைய தேவையை விட சிறுவுக்கு தண்ணீர் தேவைப்படுகின்ற பொழுது தண்ணீரை தியாகம் செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய தண்ணீர் என்ற ஞானத்துக்கு யாரு மாறு செய்வார்களோ, அல்லாஹ் குர்ஆன்ல தன்னுடைய ஞானத்துக்கு மாறு செய்தவர்களை தண்ணீரால் அழித்தவர்களை பற்றியும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். சபாவாசிகள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தல்ல, தண்ணீரால் அல்லாஹ் அழித்தார். நூக் நபியுடைய மகன் தண்ணீருக்கு, அதாவது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த நூக் நபியுடைய மகனும் நூக் நபியுடைய கோமும் அல்லாஹ்க்கு மாறு செய்தாங்க, அவங்களையும் அல்லாஹ் தண்ணீரால் அழித்தார். கூட்டம் அல்லாஹ்க்கு மாறு செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு மாறு செய்யறாங்க, அவர்களையும் அல்லாஹ் தண்ணீரால் அழித்தார். என நாட்களும் நாம் பல வரலாறுகள், சுனாமி அடுத்தினால் வந்த வெள்ளங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ஞானத்துக்கு மாறு செய்தால் அல்லாஹ் தண்ணீரை கொண்டும் தண்டிப்பான், தண்ணீர் இல்லாமலும் தண்டிப்பான். அதனால அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னடியார்களே, தண்ணீர்களை வீண்டையும் செய்ய வேண்டாம், தண்ணீர்களை ஒரு போதும் வீணாக பயன்படுத்த வேண்டாம். நமக்கு அல்லாஹ் தந்த இந்த தண்ணீர் என்ற நியமத்தை நாம் பயன்படுத்துவது போன்று இன்று நமது நாட்டில் புலன்னர்வு அனுராதபுர மகாகர போன்ற பகுதிகளில் மக்கள் இப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் அரசாங்கத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு முடிவானவங்க தண்ணீருடைய ஏற்பாடுகளை செய்து கொடுங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சின்னதியார்களே, தண்ணீரை ஏற்பாடு பண்ணி கொடுப்பதோட நபியவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை மின்களில் ஓதின துவாவோட இந்த குற்றாவை நிறைவு செய்கிறேன். தண்ணீர் தேவை என்று சொன்னால் தொழுகை இஸ்திக்ஃபார் மூலமாகத்தான் மழையை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்று நபியவர்கள் ஓதின துவா அல்லாஹும்மா அக்கினா غيثاً مغيثاً مريئاً 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 نافعاً غير ضار آجل غير آجل اللهم اكفنا غيثاً مغيثاً مريئاً مريئاً نافعاً غير ضار آجل غير آجل இந்த துவாவை நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இந்த நாளில் அல்லாஹ் நம்முடைய குற்றங்கள் தவறுகளை மனுத்தி விடுவானாக, யார் எங்களுடைய குற்றங்களை தவறுகளை மனுத்தியாள்லா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மனுத்தியாள்லா, அவர்களுக்கு ரஹ்மத் செய்யாள்லா, எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மனுத்தியாள்லா, அவர்களுக்கு ரஹ்மத் செய்யாள்லா, யார் இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செய்யாள்லா, யார் எங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கிறியாள்லா, நீ தந்த ஞானத்தை நீ விரும்பக்கூடிய பிரகாரம் யாழ்ல பயன்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கிறியாள்லா, உன்னுடைய ஞானத்திற்கு மாறு செய்த கூட்டத்தில் நம்மை யாரையும் ஆக்கிறாரையா அல்லா, யாழ்ல இந்த மதிமான எப்படி ஒன்றாக இருக்கும் மறையக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரையும்.